நேயர்களுக்கு வணக்கம். டி டபிள்யூ ஆர் நேயர்களாகிய உங்களை இந்த காலை வேளையில் இந்த வானொலி மூலமாக தொடர்பு கொள்வதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம்.
வேத ஆராய்ச்சி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த உலகில் ஏன்தான் வாழ்கிறேனோ என்று வாழ்க்கையில் வெறுப்புற்று வானொலி பெட்டிக்கு முன்பாக உட்கார்ந்து வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு காத்திருக்கும் நண்பரே, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாக மாற்றுவார்.
எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, அருமையான ஐயா, அம்மா, இந்த புதிய காலை வேளையிலே உங்களை சந்திக்க கர்த்தர் செய்த கிருபைக்காக அவரை துதிக்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்திலே வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கித்தான் என்று சிந்தித்தோம். அந்நாட்களிலே எருசலேம் நகரத்தாரும் யூதேய தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்திலே போய் பாவங்களை அறிக்கையிட்டு உண்மையாகவே மனம் திரும்பி ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று சிந்தித்தோம். மத்தேயு 3:7-8 பாருங்கள். பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். கவனித்தீர்களா? இப்பொழுது யோவான் ஸ்நானகனை தேடி யார் வருகிறார்கள்? சமுதாயத்திலே உயர்வான அந்தஸ்து பெற்ற இந்த மனிதர்களை யோவான் எப்படி வரவேற்கிறார் பார்த்தீர்களா? சற்றே கற்பனை செய்து பாருங்கள். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் ஆலயத்திலே போதகர் எழும்பி, விரியன் பாம்பு குட்டிகளே என்று சபையின் மூப்பர்களை பார்த்து அழைப்பார் என்றால், அதற்கு அடுத்த வாரமே அவர் புதிய ஒரு சபையை தேட வேண்டியதுதான். ஆம், உண்மையாகவே இது கடினமான வார்த்தைகள்தான். சமுதாயத்திலே மதிப்பும் மரியாதையையும் பெற்றிருந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்துத்தான் யோவான் ஸ்நானகன் இவ்வாறு கூறினான். அவன் சொல்வது என்ன? வெறுமனை ஞானஸ்நானம் மட்டும் எடுத்தால் போதாது, உங்கள் வாழ்க்கையிலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்கிறான். வசனம் 9, ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். அருமையானவர்களே, மிக உறுதியான ஒரு வாக்கியத்தை இங்கே யோவான் ஸ்நானகன் சொல்கிறார். யூதேயாவிலேயே மிகவும் புகழ்பெற்ற ஒரு மனிதனாக மக்கள் அவரை ஏன் தெரிந்து கொள்ளவில்லை என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்து கொள்ளலாம். பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் வாழ்க்கை தேவனுக்கு உகந்தது அல்ல என்பதை அறிந்திருந்ததினாலே அத்தனை உறுதியோடும் தைரியத்தோடும் அவன் பேசினான். மத்தேயு 3:10, இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனிகொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். புதிய ஏற்பாட்டிலே கனி கொடுப்பதை குறித்து மிக அதிகமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மரம் சரியான ஒரு மரமாய் இருக்கும் என்றால் அது நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும். கனி கொடுக்கும் மரம்தான் கனி கொடுக்க முடியும். இங்கே அவர் வேர் அருகே கோடரி வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார். காரணம் என்ன? அந்த மரத்தை சீக்கிரமாக வெட்டுவார்கள், ஏனென்றால் அது கனி கொடுக்கவில்லை என்பதுதான் பொருள். மாமரம் மாம்பழங்களை கொடுக்கும், கொய்யா மரம் கொய்யா பழங்களை கொடுக்கும். ஆனால் அந்த மரங்கள் பழங்களை கொடுப்பதற்கு பதிலாக முட்களை கொடுக்கும் என்றால் அது மாமரமும் அல்ல, கொய்யா மரமும் அல்ல. அப்படி என்றால் அது உண்மையாகவே வெட்டப்பட வேண்டும். வேரும் பழமும் எப்பொழுதும் இணைந்தே செல்கிறது. ஒரு மரம் நல்ல சரியான கனிகளை கொடுப்பதற்கு அதன் வேர் மிக மிக முக்கியமானது. இந்த காரியத்தை தான் யோவான் ஸ்நானகனும் இங்கே கூறுகிறார். பரிசேயர் சதுசேயருக்கு அவர் கொடுக்கிற எச்சரிப்பு என்ன தெரியுமா? தவறான மரங்கள், பயனற்ற மரங்கள் வெட்டப்பட்டு அக்கினியிலே போடப்படும் என்று எச்சரிக்கிறார். வசனம் 11, மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுப்பார். யோவான் கூறிய இந்த வார்த்தை ஆரம்பமாகி 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. பிரியமானவர்களே, இன்று நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரின் காலத்திலேதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலத்திலேயும் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். அவர் 2வது வருகையிலே வரும்பொழுது அக்னியினாலே ஞான ஸ்நானம் கொடுப்பார். அக்னி என்று சொல்லும்பொழுது அது நியாய தீர்ப்பை குறிக்கிறது. சிலர் சொல்வார்கள், பெந்தேகோஸ்தே நாளிலே விசுவாசிகள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்றல்லவா நான் நினைத்தேன். ஏனென்றால் அவர்கள் மேலே அக்கினி போன்ற நாவுகள் இறங்கியதே என்று சொல்லலாம். சகோதரனை சகோதரியே, அப்படியென்றால் அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2:2-3 நீங்கள் மீண்டும் மீண்டும் வாசித்து பார்க்க வேண்டும். உங்களுக்காக ஒருமுறை கூட நான் அந்த வசனங்களை வாசித்து காட்டுகிறேன். அப்போஸ்தலர் 2:2-3 அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. கவனித்தீர்களா? அன்று காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு சத்தம் கேட்டது. அது மட்டுமல்ல, அக்னிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டது. ஆனால் அங்கே கண்கள் காணக்கூடியதாயும் காது கேட்கக்கூடியதாயும் ஒரு காரியம் நடைபெற்றது. எனவே பரிசுத்த ஆவியானவர் அன்று வந்தபொழுது அக்னியினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானம் நிறைவேறவில்லை. அக்னியினாலே ஞானஸ்நானம் இரண்டாவது வருகையிலேதான் இடம்பெறும். பரிசுத்த ஆவியானவரின் இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு விசுவாசியின் மேலும் வருகிறார். சில விசுவாசிகள் மேலே மட்டுமல்ல, ஒவ்வொரு விசுவாசியையும் பரிசுத்த ஆவியினாலே அவர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், ஒரு விசுவாசி கிறிஸ்துவின் சரீரத்தோடு இணைக்கப்படுகிறான். இது வேத புத்தகத்திலே உள்ள மிகப்பெரிய சத்தியமாகும். இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை குறித்து மேலும் ஒரு காரியத்தை சொல்கிறார் பாருங்கள். மத்தேயு 3:12, தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது, அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்னியினால் சுட்டெரிப்பார் என்றான். மிக குறைந்த காலகட்டத்திலே, மிக குறைந்த வரிகளிலே யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையையும் இரண்டாவது வருகையையும் தெளிவுபடுத்தி விடுகிறார். இப்பொழுது 13, அப்பொழுது யோவானால் ஞானஸ்நானம் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். இது குறிப்பிடத்தக்க ஒரு சம்பவம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து ஏன் ஞானஸ்நானம் பெற வேண்டும்? 14:15, யோவான் அவருக்கு தடை செய்து, நான் உம்மாலே ஞானஸ்நானம் பெற வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடங்கோடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். இயேசு கிறிஸ்து ஏன் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்? இதற்கு பல விடைகள் இருக்கலாம். அதற்கான சரியான விடை அந்த வசனத்திலேயே காணப்படுகிறது. அதாவது, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது. அருமையான சகோதரனை சகோதரியே, இயேசு கிறிஸ்து தன்னை முழுமையாக மனுக்குலத்தோடு ஒரு மனிதனாக காண்பிக்க அவ்வாறு செய்கிறார். இதை குறித்து ஏசாயாவும் தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? ஏசாயா 53:12, அவர் அக்கிரமக்காரரிலே ஒருவராக எண்ணப்படுகிறார். இங்கே ராஜா தனது பிரஜைகளோடு கூட தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். குறிப்பாக ஞானஸ்நானம் என்றாலே ஒரு அடையாளம்தான். தன்னை மனிதனோடு மனிதனாக அடையாளப்படுத்திக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றார். இரண்டாவதாக, நமக்கு ஒரு முன்மாதிரியை வைப்பதற்காக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறவில்லை. கிறிஸ்து பரிசுத்தமானவராய் இருந்தார். அவர் மனம் திரும்ப வேண்டிய அவசியமே இல்லை. நீங்களும் நானும் தான் மனம் திரும்ப வேண்டும். அவர் பரிசுத்தராக, குற்றமற்றவராக, மாசற்றவராக, பாவிகளிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டவராய், வேறுபடுத்தப்பட்டவராய் இருந்தார். ஆனால் முழுமையாக தன்னை ஒரு மனிதனில் மனிதனாக காண்பிக்கவே அவர் ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். சரி, இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றதற்கான இரண்டாவது காரணம் என்னவென்றால், தண்ணீரானது மரணத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. அவருடைய மரணமே ஒரு ஞானஸ்நானம். ஞாபகம் இருக்கிறதா? யாக்கோபும் யோவானும் அவருக்கு வலதுபுறமும் இடதுபுறமும் அவருடைய ராஜ்யத்திலே வரும்பொழுது உட்கார வேண்டும் என்று விரும்பிய பொழுது இயேசு என்ன கேட்டார்? மத்தேயு 20:22, இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக் கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும், நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அருமையானவர்களே, கவனித்தீர்களா? கிறிஸ்துவின் மரணமும் ஒரு ஞானஸ்நானம். எனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் மரணத்திற்குள்ளே கடந்து சென்றார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டதற்கான மூன்றாவது காரணம், இந்த குறிப்பிட்ட நேரத்திலே அவருடைய ஆசாரிய பணிக்கென்று அவர் பிரித்தெடுக்கப்படுகிறார். அவருடைய போதக பணிக்காக பரிசுத்த ஆவியானவர் அப்பொழுது அவர் மேல் வந்து இறங்கினார். அவருடைய ஒவ்வொரு செயலும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையினாலே செய்யப்பட்டது. 2 கொரிந்தியர் 5:21 பாருங்கள், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாவம் அவர் மேலே வைக்கப்பட்டது. அவரிலே பாவம் இல்லை, என்னுடைய பாவமும் உங்களுடைய பாவமும் தான் அவர் மேலே வைக்கப்பட்டது. அவருக்குள் பாவம் வைக்கப்படவில்லை. இந்த வேறுபாட்டை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். எனவேதான் நானும் நீங்களும் அவரோடு ஒன்றுபடுத்தி நம்மை சிந்திக்கும் பொழுது நாம் மீட்கப்பட்டவர்களாகிறோம். அவர் நம்மோடு தம்மை ஒன்றுபடுத்தி காட்டுவதற்காக ஞானஸ்நானம் பெற்றுக் கொண்டார். எனவேதான் பேதர் கூறும்பொழுது நாம் ஞானஸ்நானத்தின் மூலமாக மீட்கப்படுகிறோம் என்று சொல்லுகிறார். இதை 1 பேதுரு 3:21 பார்க்கலாம். சரி, அது எப்படி நடைபெறுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு நம்மை அடையாளப்படுத்துவதன் மூலமாக நடைபெறுகிறது. நாம் மீட்கப்படுதல் என்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பது. நாம் எப்படி இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே செல்ல முடியும்? அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் ஞானஸ்நானத்தின் மூலமாக தண்ணீரினாலே ஞானஸ்நானம் பெறுவதை நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் அதன் மூலமாகவே நான் கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவனாயிருக்கிறேன் என்பதை வெளி உலகத்திற்கு காட்டுகிறோம். யோவான் 6:37 இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு உண்மை சத்தியம் என்னவென்றால், நாம் இயேசு கிறிஸ்துவோடு நம்மை ஒன்றுபடுத்தி சிந்திக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவோடு நம்மை ஒன்றுபடுத்துவது பரிசுத்த ஆவியானவரின் பணியாயிருக்கிறது. இதற்கான வெளிப்பிரகாரமான அடையாளம்தான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானத்தை குறித்த வாக்குவாதங்களை எல்லாம் நாம் புறம்பே தள்ளிவிட்டு கிறிஸ்துவுக்காக நிலைத்திருப்பதை குறித்து நாம் அதிகமாய் சிந்திக்க வேண்டும். எப்படி உலகத்தை விட்டு நாம் வெளியே வந்து கிறிஸ்துவுக்காக நிலை நிற்க முடியும்? அதுதான் முக்கியம். வசனம் 15 திரும்ப வாசிக்கிறேன். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, இப்பொழுது இடங்கோடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். தொடர்ந்து 16-17 வாசிக்கிறேன். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இங்கே நாம் திருத்துவ தேவனின் வெளிப்பாட்டை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து தண்ணீரிலிருந்து கரையேறின உடனே பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல இறங்கும் பொழுது பிதா பரலோகத்திலிருந்து பேசுகிறார். என்ன சொல்கிறார்? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்கிறார். இப்பொழுது ராஜாதி ராஜாவான இயேசு கிறிஸ்து மனுக்குல மக்களோடு தன்னை ஒன்றுபடுத்திக் கொள்கிறார். சரி, இப்பொழுது நாம் மத்தேயு 4 கடந்து செல்கிறோம். வனாந்திரத்திலே இயேசு கிறிஸ்து சோதிக்கப்பட்டதை குறித்தும், கப்பர் நோகுமிலே அவர் தனது பணியை ஆரம்பித்ததை குறித்தும், கலிலேயா கடற்கரையிலே 4 சீடர்களை தனக்கு பின்னாலே வரும்படி அழைப்பதை குறித்தும் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே எப்படி அவர் தொடர்ச்சியாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறார் என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இயேசு பாலனாக இந்த உலகத்திலே வந்து நமக்காக பிறந்து நம்மில் ஒருவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்டார். உலகத்திலே வாழும் எந்த ஒரு குழந்தையைப் போலவுமே அவர் வளர்ந்தார். ஆனால் அவரிடத்திலே எந்த பாவமும் இல்லை. ஞானஸ்நானத்தின் மூலமாகவும் மனுக்குலத்தோடு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். அவர் நமது பாவத்தை தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இப்பொழுது அவர் சோதிக்கப்படப் போகிறார். ஏனென்றால் சில முக்கியமான கேள்விகளுக்கு விடையளிக்க வேண்டியதாயிருக்கிறது. இந்த ராஜா பரீட்சைக்கு உறுதியாய் நிற்பாரா? அதை அவர் மேற்கொள்ள முடியுமா? சோதனை என்ற வார்த்தையிலே 2 பொருள்கள் அடங்கியிருக்கிறது. முதலாவதாக பாவம் செய்வதற்காக ஆசை காட்டுவது. அருமையான சகோதரனை சகோதரியே, பாவமான சோதனைகள் வரும்பொழுது நாம் அதற்கு ஒத்துக்கொள்வதற்கான ஒரு காரியம் நம் ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பொறுத்தமட்டிலேயும் அப்படி இல்லை. யோவான் 14:30 இயேசு சொல்லும்பொழுது, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். எபிரேயர் 7:26 பாருங்கள். பரிசுத்தரும் குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் பாவிகளுக்கு விலகினவரும் என்று அங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்து வாசிக்கிறோம். எனவே பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கு வரும் சோதனையும் வித்தியாசமானதாக இருக்க வேண்டும். நமக்கு வருகிற சோதனையை விட பெரிய சோதனையாக அது இருக்க வேண்டும். இரண்டாவதாக சோதனை என்று சொல்லும்பொழுது, யாக்கோபு 13:13 தேவன் யாரையும் பொல்லாங்கினாலே சோதிக்கிறவர் அல்ல. என்றாலும் ஆதியாகமம் 21:1 நாம் பார்க்கும்பொழுது, கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் என்று வாசிக்கிறோம். அங்கே தேவன் ஆபிரகாமின் விசுவாசத்தை பரிசோதித்தார். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவும் பரிசோதிக்கப்பட வேண்டியவராயிருக்கிறார். இயேசு கிறிஸ்து விழுந்து போவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா இல்லவே இல்லை. அவர் விழுந்து போக முடியாது. இயேசு கிறிஸ்து விழுந்து போகக்கூடியவராயிருந்தால் எனக்கும் உங்களுக்கும் ஒரு உறுதியான நிச்சயமான இரட்சகர் ஒருவரும் இல்லை. ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், இயேசு கிறிஸ்து விழுந்து போக மாட்டார் என்று சொல்கிறார்களே, அப்படி என்றால் அவருக்கு வந்த சோதனையானது உண்மையான சோதனையாக இருந்ததா என்று கேட்கலாம். அருமையான சகோதரனே சகோதரியே, எனக்கும் உங்களுக்கும் வருகிறதை விட மிகப்பெரிய சோதனை அவருக்கு வந்த சோதனை. இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் எத்தனையோ புதிய புதிய வாகனங்கள் வெளியே வருகிறது. அப்படி வரும் வாகனங்கள் பரிசோதிக்கப்பட வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு வைரமும் அது உண்மையான வைரம்தான், அது போலி அல்ல என்பது பரிசோதிக்கப்பட வேண்டியதாயிருக்கிறது. அதே போலத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் தான் யார் என்று அவர் தன்னை குறித்து சொன்னாரோ, அவர் அப்படிப்பட்டவர்தான் என்பதை வெளிப்படுத்த வேண்டியதாயிருக்கிறது. அதற்குத்தான் அவருக்கு பரீட்சை. உதாரணம் ஒன்றை சொல்கிறேன், கவனியுங்கள். ஒரு ஆற்றுக்கு குறுக்காக ஒரு பாலம் அமைத்து ரயில் பாதை போடும்பொழுது ஆட்களை ஏற்றிச் செல்லும் ரயிலை அனுப்பும் முன்னதாக மிக கனமான இரண்டு ரயில் இன்ஜின்களை அந்த பாலத்தின் மேலே அனுமதித்து நடு பாலத்திலே சற்று நேரம் நிறுத்தும்படியாக செய்து அதன் உறுதியை பரிசோதிப்பார்களாம். இந்த காரணத்திற்காகவே இயேசு கிறிஸ்துவும் பரிசோதிக்கப்பட்டார். அதாவது அவர் குற்றமற்றவர், அவர் உடைந்து போக முடியாதவர். இதை உறுதி செய்வதற்காக, இதை வெளிப்படுத்துவதற்காக அவர் சோதிக்கப்பட்டார். அவருக்கு வந்த சோதனை நமக்கு வரக்கூடிய சோதனையை விட மிகவும் பெரியது. நாம் தாங்கக்கூடிய சோதனையின் அளவு என்று ஒன்று உண்டு. நம்மில் எவருமே ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேலாக சோதிக்கப்பட முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த சோதனை மிக பெரிதாக இருந்தாலும், அதன் அழுத்தம் தொடர்ந்து அதிகரிக்கிறதா இருந்தாலும் அவர் விட்டுக் கொடுக்கவில்லை. 5 கிலோ எடையுள்ள மீனை பிடிக்கக்கூடிய ஒரு தூண்டிலே 10 கிலோ எடையுள்ள ஒரு மீன் வரும் என்றால் தூண்டில் கம்பு ஒடிந்து போகும். அதே போலத்தான் அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசு கிறிஸ்துவின் சோதனை குறித்து ஆர்வம் தரக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், அது ஏதேன் தோட்டத்திலே ஏவாளுக்கு வந்த சோதனையை ஒப்பிடக்கூடிய ஒன்றாகவே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து வனாந்திரத்திலே பரிசோதிக்கப்பட்டார், ஆனால் ஏவாள் ஏதேன் தோட்டத்திலே சோதிக்கப்பட்டாள். தொடர்ந்து இதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சிந்திப்போம். அருமையானவர்களே, நாம் இன்று கேட்டது போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினாலே இந்நாட்களிலே நமக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். விசுவாசிகளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்து தங்குவதனாலே நாம் இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். 2வது வருகையின் நேரத்திலே அவர் அக்கினியினாலே ஞான ஸ்நானம் கொடுப்பார். அது மட்டுமல்ல, ஞான ஸ்நானத்தை குறித்த கருத்து வேறுபாடுகளை பெரிதுபடுத்தி அதை குறித்து வாக்குவாதம் செய்வதற்கு நம்முடைய நேரத்தை செலவு செய்வதை விட கிறிஸ்துவுக்காக உறுதியாக நிலைத்திருப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதர்களை கர்த்தருக்குள்ளே கட்ட வேண்டியது மிகவும் முக்கியமான பொறுப்பு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட ஒரு மனிதனாக தம்மை அடையாளப்படுத்துவதற்காக ஞான ஸ்நானம் பெற்றார். நாமும் விசுவாசிகளாவதை உலகத்திற்கு அறிவிப்பதற்காக அடையாளமாக ஞான ஸ்நானம் பெறுகிறோம். அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவுக்கும் சோதனை வந்தது. அவர் பாவமில்லாதவராயிருந்தார், அவர் சோதிக்கப்பட முடியாதவராயிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு ராஜா அவர், வல்லமை உள்ள ராஜா அவர் என்பதை வெளிப்படுத்துவதற்காகவே அவருக்கு சோதனை வந்தது. பாவத்தினாலே சோதிக்கப்பட முடியாதவர், பரீட்சையிலே தளர்ந்து போகாதவர். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நமக்கு வருகிற பாவ சோதனைகளிலே நாம் விழுந்து போகாமல் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கும் பரீட்சைகளிலே நாம் உறுதியாக இருக்க ஆண்டவருடைய பலனை பெற்றுக் கொள்வோமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்ற வார்த்தைகளை உள்ளத்தின் ஆழத்திலே உணர்ந்து பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஞான ஸ்நானம் எடுக்கிற ஒவ்வொரு புதிய விசுவாசிகளான சகோதர சகோதரிகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவர்களுடைய வாழ்க்கையிலே ஞான ஸ்நானத்திற்கு பின்னரும் ஆண்டவரே, சோதனைகள் வரும்பொழுது சோர்ந்து போய்விடாதபடி உம்மை சார்ந்து கொண்டு உம்முடைய பலத்தினாலே வெற்றியின் மேலே வெற்றியை அனுபவிக்க நீரே கிருபை செய்யும். அவர்களை பரிசோதிக்கும்படியாக நீர் அனுமதிக்கிற அழுத்தங்களிலே அவர்கள் உம்மிலே உறுதியானவர்களாய் நிலை நிற்க விசுவாசத்திலே பலப்பட கர்த்தர்தாமே கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே தாழ்மையோடு ஜபிக்கிறோம் பிதாவே,
ஆமேன். நீ கலங்காதே சுவே, உனக்கு நல்ல நேசத்துடனே கீறு. வஞ்சகமாக உம்மை தாக்கியே பகைஞராக நின்ற போதிலும் உன்னை தாக்கியே பகைஞராக நின்ற போதிலும் நெஞ்சமே தள்ளாடினொந்து நீ கலங்காதே கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துடையே. அன்னை தந்தையானவரும் பின்ன பேதமாய் உன்னை அங்கலாய்க்க விட்டெளிஞன் ஆன போதிலும் உன்னை அங்கலாய்க்க விட்டெளிஞன் ஆன போதிலும் தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. இழந்து துன்பம் மேவினாலும் மாசிருமையாய் சகிக்க ஒண்ணா வறுமை கொண்டாலும் மாசிருமையாய் சகிக்க ஒண்ணா வறுமை கொண்டாலும் நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com.
நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:13. நீங்கள் நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள். 2 தெசலோனிக்கேயர் 3:13.